கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லலாம். கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தெய்வ சமூகத்தின் அப்பத்தை பூசித்து விடாய்த்திருந்த தாவீது பிழைத்தான், ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அதுபோல இந்த தேவ சமூகத்தில் தப்பிக்கப்படுகிற அப்பத்தை பூசிக்கிற நீங்கள் பிழைப்பீர்கள், ஜெயிப்பீர்கள். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அந்த விசுவாசத்தோடு மேஜன் மேலிருந்து கீழே விழும் துணிக்கையை பெற்றுக்கொள்கின்ற இந்த கானானிய ஸ்திரீயை போல நாம் காணப்படுவோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் எழுந்தெழுந்திருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டு வரும். ஹாலேலூயா. பாவமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. உன்னதிரே உமக்கு நன்றி. இந்துலகில் உம் வசனம் கண்ணீருடன் நாம் விதைக்கிறே. இந்துலகில் கண்ணீருடன் உம் வசனம் நாம் விதைக்கிறே. அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேனான். அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேனான். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசை. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசை. அப்பாவுடைய பாசில் அமர்ந்திருக்கிறோம். மரியாதை போல நல்ல பங்கு பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். அப்படி மறைத்துக் கொண்டு நீர் பேசு. உங்களுடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. அது இங்கே வரும்பொழுது நானாகவே ஆயத்தம் பண்ணி வந்தேன். இவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ரெண்டு வசனங்களை கொடுத்து உண்மையாக கர்த்தரினை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆனால் இங்கே வந்து அமர்ந்த போது ஆண்டவர் அந்த ரெண்டில் எதை கொடுக்கலாம் என்று தியானித்துக் கொண்டிருந்த போது விக்கி பாடலை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒத்தாசி வரும் பர்வங்களுக்கு நேராக அந்த பாடல் மூலமாக கர்த்தர் என்னோடு கூட இடைவிட ஆரம்பித்தார். அதைத் தொடர்ந்து அருமையான பாஸ்டர் அவர்கள் வொர்ஷிப் நடத்துகிற வேளையில் நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த வார்த்தைகள் தான் அன்றைக்கு செய்தி. அதை கர்த்தர் என்னை தடுத்தாட்கொண்டு அவருடைய வார்த்தைகளை என் வாயில் வைக்க முடியாய். இந்த குறுகிய நேரத்தில் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அது நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அது அந்த பாடலில் என்ன கேட்டீர்களோ ஆரம்பத்தில் முதல் வந்தவர்களுக்கு தெரியும். இந்த பாடலில் கேட்ட அந்த வார்த்தைகளையும் உங்கள் போதகர் மூலமாய் கர்த்தர் வொர்ஷிப் நேரத்தில் என்னென்ன சத்தியத்தை கொடுத்தாரோ அத்தனையும் தான் கர்த்தர் இப்பொழுது என் மூலமாயும் கொடுத்து இருக்கிறார். எந்த ஒரு வாக்கும் இருவர் வாக்கினால் கரியும் இருவர் வாக்கினால் உறுதிப்படும். ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. யாவினுடைய சித்தது ஒப்பு கொடுக்கிறேன். சங்கீதம் 62:5.
என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும்.
என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும். இது தாவீதுடைய ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை. எல்லாரும் விசுவாசம் என்று வரும்பொழுது பிற தேவ மனிதர்களை நாம் மேற்கோள் காட்டுவோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் தாவீதை போல ஒரு விசுவாச வீரன் என்று பார்த்தது கிடையாது. பொதுவாக தாவீதை துதியும் வீரன் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே தாவீதை போல ஒரு விசுவாசமான வீரனை நான் பார்த்ததே கிடையாது. கர்த்தர் எனக்காக யாவத்தையும் செய்து முடிப்பார் என்று ஒன்றுமில்லாத சூழ்நிலையில நம்பினவர். அந்த தாவீது தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். இது ஒரு சாட்சி அல்ல, ஒரு விசுவாசமான ஒரு அறிக்கை. ஆத்மாவில் அவன் சோர்ந்து போயிருக்கிறான், எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வனாந்திரத்தின் வாழ்க்கையில் இருக்கிறான். நம்புவதற்கு ஏதுமில்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சரீரத்திலும் பலனற்று போனான், விடாய்த்து போனான் என்று வேதாந்தத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஆத்மாவோடு கூட அவன் பேசுகிறான். ஆத்மாவே, உள்ளான மனிதனே, நீயும் சோர்ந்து போகாதே. நீயும் சோர்ந்து போகாதே. நான் நம்புகிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி ஒரு அற்புதமான விசுவாச அறிக்கையை சொல்லுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் அனைவரும் அதை அறிக்கை செய்வதில்லை. உள்ளத்துக்கு விசுவாசித்துக் கொண்டிருப்போம், அவங்க தாமதை போல நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். நம்புவதற்கு ஏதுமில்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்களும் நானும் இதை போல விசுவாசமான ஒரு வார்த்தையை அறிக்கை செய்வோமானால் நீங்கள் எதை நம்பினீர்களோ அதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. அதை நம்புகிறது அவராலே வரும். உனக்கு நாம் நம்புகிறோம், இன்னைக்கு தலைவலி வரும் போல இருக்கு, உடனே வரும். இன்னைக்கு சர்ச்சுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை படு சனிக்கிழமை படுக்கும் போதே சொல்லிட்டே படுப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை எழும்பவே முடியாது. நீ நம்புகிறது அவரால வராது, அவனாலே வரும். அலலுயா. அதனால தான் மரியாதையா தாவி சொல்லுறான், நான் நம்புகிறது அவராலே வரும், அது யாரால? கர்த்தரால. அப்ப அவர் அவரை நம்பும் பொழுது அவரிடத்திலிருந்து நன்மையானதுதான் வரும். இப்ப நாம் நம்புகிறது யார் என்று அறிந்திருக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கோம். அப்படி அறியாத வழி யாராவது வந்திருக்குமா? நம்ம தெருவில் கூட்டம் நடத்தல, சபைக்குள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவை அவரை நம்பினவர்கள், அவர் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் அதை உறுதிப்பட வேண்டும், நான் நம்புகிறது அவராலே யார். அப்ப தான் இது எதை நம்பினான், எதற்காக நம்பினான், அவன் எதை நம்பி அவன் வரும் என்று அறிக்கை செய்து எதை பெற்றுக்கொண்டான் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்ப தாவீது நம்பினது என்ன? நம்பி அவன் அறிக்கை செய்கிறான், அது அவனுக்கு கிடைத்தது என்று வேதத்தில் சாட்சிகள் இருக்கிறது. இது வாசிக்க கேட்ட சங்கீதத்தின் முதல் வசனத்தை நாம் அதாவது வாசிக்க கேட்கலாம். 62 சங்கீதம் முதலாம் வசனம், தாவீது கர்த்தரிடத்தில் எதை நம்பினான், எது அவனுக்கு கிடைத்தது என்று அந்த வசனத்தில் அவன் சொல்லுகிறான். அதை பாசிக்கு கேட்கலாம்.
தேவனையை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது.
தேவனையை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது.
அவரால் என் ரட்சிப்பு வரும்.
அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி இங்கே இந்த விசுவாசமான அறிக்கையை சொல்லுகிறான். அவரால் என் ரட்சிப்பு வரும். நாம் ரட்சிப்பு என்ற வார்த்தையை நம்முடைய நம்ம சபைகளிலோ அல்லது கிறிஸ்தவ கூடுகைகளிலோ பாவத்திலிருந்து மீட்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குத்தான் அந்த வார்த்தை பொருத்தமானது என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, சல்வேஷன் என்பதை குறிப்பது மட்டுமல்ல, நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு மீட்பு, நமக்கு கிடைக்கிறது ஒரு ரட்சிப்பு. எல்லாரும் கைவிடப்பட்ட சூழலில் நமக்கு ஒரு பாதுகாப்பும் விடுதலையும் கிடைக்கிறதே, அது கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய கரத்திலிருந்து கிடைக்கிற அந்த பலம் தான் ரட்சிப்பு. அது இங்கு தாவீது சொல்கிறான், என் ஆத்மாவே நீ சோர்ந்து போகாதே, நான் நம்புகிறேன் அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும். ஏன் அவன் அந்த ரட்சிப்பு வரும் என்று அந்த வார்த்தையை சொல்கிறான் என்றால், அதற்கான விளக்கத்தை அவன் இன்னொரு சங்கீதத்திலே எழுதியிருக்கிறான். 7 சங்கீதம் 1 வசனத்தையும் வாசிப்போம், அது நமக்கு தெளிவாய் விளக்குகிறது. 7:1,
என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன்,
உம்மை நம்பியிருக்கிறேன்.
என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் என்னை விலக்கி ரட்சியும்,
அவர்களுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அழகாய் சொல்லு, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லுகிறான். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பப்படுத்தினார்கள். அவனுடைய சொந்த குடும்பத்தில் பெண் கொடுத்த மானம் துன்பப்படுத்துகிறான், கொலை செய்ய முடியாது தீவிரிக்கிறான், அப்சலோம் ஆட்சியை பிடிக்க முடியாது கொலை செய்ய முடியாது தீவிரிக்கிறான், சீமையை தூசிக்கிறான், மனைவி பிள்ளைகள் களவாடப்படுகிறார்கள், கூட இருந்தவர்கள் இவனுக்கு உரோதமாய் கல்லறிய ஆரம்பிக்கிறார்கள், தனிமைப்படுத்தப்படுகிறான். அவங்க எல்லாரும் அவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள், ராஜாக்களும் எதிரிகளாக இருக்கிறார்கள், பலவிதத்தில் துன்பம், எல்லா புறத்திலும் நெருக்கம். அப்பொழுது அவன் நம்புகிறான், எனக்கு இவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, அதனால் எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்தாலும் சரி, கர்த்தரினை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல துன்பங்கள் இருக்கலாம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் தனிப்பட்ட முறையில் பேச ஆரம்பிப்போமானால், பிரதர் இதுதான் பிரதர் என் வாழ்க்கையில பிரச்சனை, நான் யார்கிட்ட போய் சொல்றது, உங்களதான் சொல்றேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க, வெளியே நல்லா ஆடிப்பாடி கத்த நல்லா துடிப்பார்கள், கையை வைத்துங்கன்னா சந்தோஷமா இருக்குன்னா முதலாளா வைத்துவாங்க, ஆனா அவங்களுக்குள்ளதான் ரொம்ப துக்கம் இருக்கும், லேட்டா கையை தூக்குறவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா அவங்க தான் வெயிட்டு கை. ஹல்லேலூயா. அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு துயரம் நம்ம சூழ்ந்திருக்கிறது, அது நம்ம விரும்பி வரவில்லை, ஏதோ ஒரு வகையில் ஒருவேளை கத்தரை அனுபவித்திருக்கலாம், நம்முடைய தவறுகளினால் வேதத்தை உணர்த்துவதற்காக வந்திருக்கலாம், ஆனால் எப்படியோ நமக்கு ஒரு துயரம் துன்பம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கூட இருக்கும். சமீபத்தில் சில ஒரு வீடு பார்க்கலாம் என்று சொல்லி மகனுக்காக பல முறையில் முயற்சித்தோம். அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க போயாச்சு. கொடுக்க போன இடத்துல நீங்க கிறிஸ்டியனா? தர முடியாது. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தமாக அந்த இடத்துல நான் அவமானப்படுத்தப்பட்டேன். ஆனா அது கர்த்தர் மகிமை வைக்கிறார், வேற விஷயம். பல விதத்திலும் அதை நினைத்து பார்க்கும்போது நான் லைட்டா எடுத்துக்கிட்டேன், ஆனாலும் ஒன்றும் தெரியல. ஆனா அந்த நேரத்தில் அது ஒரு துயரம், கிறிஸ்து நிமித்தமாக வரத்தான் செய்கிறது, சொந்த வாழ்க்கையில் வருகிறது. இப்படி பல விதத்தில் இன்னைக்கு நீங்க வேதனையோடு வந்திருக்கலாம். அந்த வேதனைகளை தீர்க்க மருந்து இருந்தா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரே மருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் தான், அவருடைய ரத்தம் தான் கழிந்து, அவருடைய வார்த்தைகள் தான் மாத்திரை. அதை பூசி அந்த உள்ள ஒரு மாத்திரையை போட்டா நமக்கு எல்லா வேதனையும் நீங்கி போகும். அவர் பெயின் கில்லர் இல்ல, பெயின் ரிலீவர். அல்லேலூயா. மாத்திரை கொஞ்சம் தான் டெம்பரரியா ஒரு ரிலீஃப் கொடுக்கும், ஆனா இவர் பெர்மனன்டாவே வேதனை நீக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகிட்ட தாவீது சொன்னான், எல்லாரும் நெருக்கி என்னை ஆகடியம் பண்ணலாம், என கொள்ளை தணிக்கலாம், எனக்கு விரோதமாக பழி செய்யலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா கர்த்தர் என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவன் கர்த்தரை நம்பினான். இன்னைக்கு உங்கள் பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் எத்தனை பேர் நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீர்கள்? பிரச்சனை வந்தால் அதை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்கள். முடியாத பட்சத்தில் தான் கர்த்தரை நம்புகிறோம். இல்லை, முதலாவது கர்த்தரை நம்புங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் நம்மை தீர்க்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இதை நான் தைரியமாக சொல்றேன் என்றால், அவ்வளவு பிரச்சனையை சந்தித்தவன் நான். அத்தனை பிரச்சனையில் இருந்தும் கர்த்தர் ஒருத்தர் தான் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. அவருக்கு அவருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. அவர் தாவீது சொல்கிறானே, எல்லா புறத்திலும் நான் நெருக்கப்பட்டாலும் தேவனுடைய கரத்தை என் மீது வைக்கிறேன். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஒருவர் இன்றைக்கு வியாதியின் பிரச்சனையா இருக்கலாம், கடனின் பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளின் பலவீனங்கள் அல்லது பிள்ளைகளுடைய போராட்டங்கள் எது குறிக்கோ உனக்கு கவலைகள் இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகளை தீர்க்கிற அந்த ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 25:2 தாவீது இன்னொரு வார்த்தை அழகாய் சொல்லுகிறான். அது கூட நம்முடைய வாழ்க்கையில அநேகருக்கு அநேக நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. 25:2,
என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன்,
என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன்,
நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்,
நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்,
என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும்,
என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். இன்னைக்கு நாம் வீழ்ந்திருக்கும் பொழுது அல்லது ஒரு சிக்கலில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கும் போது, இந்த இயேசு இயேசன் நம்பி போனாயே, ஏன் உங்க ஆண்டவர் என்னை காப்பாத்தலையா, இப்படியும் வரும். நீ ரொம்ப உண்மை உத்தமா இருந்த, உனக்கு என்னாச்சு, ப்ரொமோஷனே கிடைக்கலையே, ரொம்ப யோக்கியனா நடந்த, வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், எல்லாம் வரும். நம்முடைய சத்துருக்கள் நம்மை ஆதரியம் பண்ணுவார்கள், நம்மை கேலி பொருளாக பேசுவார்கள். குடும்பத்தில் நடக்கும், பணமோ ஆஸ்தியோ குறைந்து போகும்போது, அது இல்லாத போது குடும்பங்களில் அது நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஒரு சகோதரி நான் இடையில சந்தித்தேன். அப்ப அவருடைய குடும்பத்தில் ஊரில் ஒரு பெரிய திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது, பெரிய செல்வந்த குடும்பம். நீங்க அந்த குடும்பத்தில் முக்கியமானவர் ஆயிட்டே, அந்த மாப்பிள்ளை கல்யாணம் மாப்பிள்ளையுடைய அப்பாவுக்கு நீங்க சகோதரி ஆயிட்டே, அத்தை ஆயிட்டே, ஏன் கல்யாணத்துக்கு போல இங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு சொல்றது என்ன பிரதர், கையில கையில கழுத்துல ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி அங்க போய் நிற்பேன். அவங்க சொன்னது உலக பிரகாரமான நகை நட்டு இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ ஒரு கல்யாண வீட்டுல சொந்த சகோதரனுடைய மகனுடைய கல்யாணத்துல கலந்து கொள்ள கூடாதபடி அவர்களுக்கு ஒரு வேதனை. என்ன காரணம், ஒரு நகையும் எதுவுமே இல்லை, நான் போய் நின்னா எங்க அண்ணனுக்கு தான் அவமானம், அந்த வேதனையை நான் எப்படி தாங்குவேன், என் புருஷனுக்கு தான் கேவலம், அதனாலதான் நான் போகல, வேதனையோடு இருக்கிறேன் என்று சொன்னாரு. இப்ப இன்னைக்கு வாழ்க்கையில அது மற்றவர்கள் கேள்வி பேச உண்மைதான், அவள் சொன்ன கருத்து உண்மைதான், காரணம் அவள் சொன்ன பகுதியை சார்ந்தவர்கள் அப்படித்தான். அவங்க நம்ம கையில பைபிள் இருக்குலாம் பார்க்க மாட்டாங்க, கழுத்துல எவ்வளவு நகை தொங்குதுன்னு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட பகுதியை சார்ந்தவன் தான். உன்னுடைய வாழ்க்கையின் அந்தஸ்து நீ பார்க்கிற வேலையோ படிக்கிற பதவியோ அல்ல, எப்படி சம்பாதித்தோ என்பதெல்லாம் கிடையாது. கழுத்துல கையில கால எவ்வளவு தொங்குதுன்னு பார்ப்பாங்க. கையில ஒரு நாய் சிங்கல் கட்டியாச்சுன்னா அவன் தான் பெரிய பெரிய விஐபி, அவன் வாயில என்ன வார்த்தை சொன்னாலும் அவதான் பெரிய அரிஸ்டாட்டில் மாதிரி ஏற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட பகுதி, அதனால அந்த பகுதியை சார்ந்தவர்களா இருந்ததுனால அவங்க வருத்தப்பட்டதெல்லாம் அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு எப்படியோ எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு அநேகரை ஆகரியம் பண்ணக்கூடிய அளவுக்கு, கேலி பேச பண்ணக்கூடிய அளவுக்கு, இன்னும் விட சில ஆவிக்கிற வட்டாரத்தையும்
நீங்க அந்த சர்ச்சுக்காக போறீங்க. சர்ச்சுக்காவது போறாங்க, சந்தோஷப்பட வேண்டாமா? நீங்க அந்த சர்ச்சுக்கா? நாங்க இந்த சர்ச்சு, நாங்க இந்த சர்ச்சில் சர்ச்சை இல்லாம இருப்போம். நம்ம கடைசி அந்த பரமேஸ்வரம் அந்த சர்ச்சை தான் போய் சேரணும். ஹலலியா இன்னைக்கு பல அதனால் கூட இன்னைக்கு ஆகணும். ஏன்னா இதெல்லாம் நான் வாழ்க்கை கேட்ட பாடங்கள். நாங்க இந்த சர்ச்சி போறாங்க, எப்படி மட்டமா சொல்றாங்க, இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு வாழ்க்கையில. நம்மை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி சாடிஸ்ட் சொல்வார்கள், நம்மை பரிகாசம் பண்ணி அதுல அவர் சந்தோஷம் அடைவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் அற்ப சந்தோஷத்தை கொடுக்கறதுதான் நம்முடைய வாழ்க்கை பயன்படுது. அதுக்காக நன்றி செலுத்துவோம். ஹலலூயா. அப்படிப்பட்ட குடும்பத்தால், நண்பர்களால் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய மார்க்கு, அல்லது உங்களுடைய திறமை, தாளந்துகள் இவைகள் குறைவுபடும் போது அவைகளை காரணம் காட்டி உங்களை மட்டமாய் ஆகியம் பண்ணி கொண்டு இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஹலலூயா. கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய கரம் குறுங்கினதல்ல. ஒருவேளை இன்னைக்கு உங்களை குறித்து கேலி பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனா அதே வாய் உங்களை புகழ்ந்து பேசும் காலம் வரும். நிச்சயமாய் கர்த்தர் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. அவ இன்றைக்கு சத்துருக்கள், தாவீது சொல்லுகிறான், சத்துருக்கள் குடும்பம் எல்லாருமே அவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள், எல்லா புறத்திலும் துன்பம், ஆனா கர்த்தர் அவனை ரட்சித்தார். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தை பெற்ற ஜனங்கள் மோசேயின் மூலமாய் நடத்தப்படுகிறார்கள். ஏசிலிருந்து வந்தாயிச்சு, மூன்று நாட்கள் பிரயாணம் முடிந்தது. வழியில் செங்கடல் குறுக்கிடுகிறது, அங்கு தரித்து இருக்கிறார்கள். பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள், மனம் மாறி அந்த பார்வன் சேனை அழிக்கும்படியே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னால் போனாலும் மரணம், முன்னாலிலும் மரணம். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அந்த துன்பத்தின் நடுவே ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் மோசேயோ கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவன் கர்த்தர்கள் என்ன பேசினானோ தெரியாது, கர்த்தர் என்ன பதில் கொடுத்தாரோ தெரியாது, எழுதப்படவில்லை. ஆனால் மோசே ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லாமல் அவன் சொல்லியிருக்க முடியாது. அவன் சொன்ன வார்த்தை என்ன? யாத்ராகமம் 14:13 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமம் 14:13.
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
இன்றைக்கு
நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்.
இது நம்ம ஆதித்திய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வசனம். நமக்கு பிரச்சனை வரும், வராதுன்னு நான் சொல்லவே இல்லை. உலகத்தாரை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குத்தான் அதிகமான பாடுகள் வரும். ஆனாலும் நீங்கள் மூழ்கி போவதில்லை. இந்த வார்த்தை சொல்லணும், இன்று கண்ட ஏத்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டேன். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு அந்த எதிரேயருக்கு ஏத்தியர்கள் தான் துன்பத்தை கொடுத்துக் கொண்டு வந்தார்கள், விடுவித்தார்கள். ஆனாலும் மீண்டும் அந்த துன்பப்படுத்த முடிய அழிக்க முடியாத கடந்து வந்தார்கள். ஏற்கனவே நம்ம சாத்தா நேரத்தில் தான் பிடிபட்டிருந்தோம். மோசே போன்று இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் நமக்கு வந்தபோது நாம் அவரை பின்பற்றி வர ஆரம்பித்தோம். ஆனாலும் அந்த சாத்தான் நம்மை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த எகிப்தியன், அந்த பார்வம் எப்படியாயிலும் நம்மளை கடலில் தள்ளி அழித்து விட வேண்டும் என்று வரத்தான் செய்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார், இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் நீங்கள் காணமாட்டீர்கள். எனக்கெல்லாம் பிரச்சனை வந்தா இப்பெல்லாம் ரொம்ப பழகி போச்சு. உடனே ஒரே ஒரு சிரிப்பு சிரிப்பேன். மதுரையில் ஒரு கழுதை ரொம்ப அழகா சிரிக்கும், அது மதுரை சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் அது புரியாது. நான் சொல்ற அந்த காரியம், நான் மதுரையில கழுதை ரொம்ப அழகாச்சும், வேற எந்த ஊரிலும் கழுதை சிரிக்காது, மதுரையில மட்டும்தான் சிரிக்கும். அது எதுக்காக சிரிக்கணும்? தனியா பிரச்சனை முடிஞ்சவரையாண்ட கேடுங்க, நான் சொல்றேன். அதே போல பிரச்சனை வந்தா நான் அப்படியே சிரிப்பேன். தமிழ்ல கூட ஒரு வழக்கு சொல்ல வேண்டும், இருக்கன் வருங்கால் நாசிக்கன். நான் சரி, இன்னைக்கு வேற யாரும் மாட்டலையா, என்கிட்ட தான் வந்து மாட்டியா, உனக்கு என்ன ஆக போதோ, என்கிட்ட வந்து இந்த பிரச்சனை மோதுற, ஓ காய்ச்சலா, சரி இன்னைக்கு உனக்கு அவ்வளவுதான் சேப்டர் க்ளோஸ், ஓ நீ இன்னைக்கு நீ அழிச்சலான்னு பாக்குறியா, எனக்கு ரோகமா பேசுறியா, பரவாயில்ல பேசு, என்னால உனக்கு தான் ஏதாவது பொல்லா போற போதுப்பா. மனசு துடிக்கும், ஆண்டவரே இப்படி பேசிட்டாங்க, இப்படி செய்திட்டாங்க, அதுக்காக பழி வாங்க நான் சொல்லல, ஆண்டவரே இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஆனா கர்த்தர் மன்னிக்கிறமாதிரி தெரியல, ஒரு வழி ஒரு ஆட்ட ஆட்ட தான் செய்யறாரு. ஹல்லேலூயா. அதனால பிரச்சனைகள் வரும்போது நீங்க நல்லா சரிங்க, இதுக்கன்னு வருங்கால் சரிங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க நல்லா சிரிப்பாங்க. எப்ப சிரிப்பாங்க தெரியுமா? வீட்டுல வீட்டுக்காரர் அடிக்கும் போது வீட்டுல பாத்திரம் எல்லாம் உருண்டோட கலகல கலகல நிறுத்திட்டு இருப்பாங்க. கேட்டா துன்பம் வரும்போது சிரிக்கத்தான் செய்யணும் பிரதர். அல்லேலூயா. பாருங்க கடைசியில இப்ப அவர் அடிக்கவே விட்டுட்டார். இந்த அம்மா எப்படி சிரிச்சா? அடிக்காம இருந்திருக்கு. எங்க அடிக்க வரும்? சரிதான் போடி ஒன்னா அடிச்சு நாயாண்டி அவரு சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப அந்த குடும்பத்துல சமாதானம் வந்துருச்சு. அதான் பிரச்சனை வந்தா நமக்கு தான் வரும், மற்றவங்களுக்கு வராது. நம்ம வரும், வந்த உடனே சரி உனக்கு ஒரு முடிவு வந்துச்சு, நம்மளால நீ சாவணும்னு வச்சு பிரச்சனை. சரி போ சொல்லி பாருங்க. அந்த பிரச்சனை வந்த வழி தெரியாம போயிடும். அதே பயந்துடும், என்னடா இது, நம்ம இவனை வீழ்த்திடலாம், இப்படி கடன் பிரச்சனைலாம் அமைச்சிடலாம், இந்த வியாதியில அப்படி கொஞ்சம் பணத்தை செலவழிச்சிடலாம்னு பார்த்தா இவன் துமரா நிக்கிறானே, அப்படியே ஜரா வாங்கிடும், அப்படியே ஓடிடும். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து இந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, நாய் வரும் குறத்து அப்படி நிறுத்து நின்று அப்படி திரும்பி பார்த்தா அது ஓடும். அது நம்ம ஓடினா அது ஓடும், விரட்டும். ஆனா திரும்பி பார்த்தா அது ஓடும். நீங்க பிரச்சனையை பார்த்தா அப்படிதான் நான் வச்சேன். அப்ப நீங்க உங்களுக்கு எதிராக என்ன பிரச்சனை இருக்கு அப்படி பார்த்து சிரிச்சிருங்க. என் வீட்டுக்காரர் தாங்க பிரச்சனை, அவரை பார்த்து சிரிச்சிருங்க. என் வீட்டுக்காரர் தாங்க பிரச்சனை, அவரை பார்த்து சிரிச்சிருங்க. இந்த கடன் பிரச்சனை தான், பேங்க பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிருங்க. அல்லேலூயா. அல்லது டாஸ்மாக் கடை தாங்க பிரச்சனை, பார்த்து சிரிச்சிருங்க. அது எரிஞ்சே போவோம். நம்ம அப்படி சிரிக்கிறது இல்லை. நாங்க சினிமா தியேட்டர் தான் பார்த்தா சிரிப்பேன். துன்மாக்கரின் கூடாரம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகும். இது எத்தனையோ அழிஞ்சு போயிருக்கு. ஆரம்பத்தில் என்னோட ஊழியத்தில் வந்தவங்களா இருக்கிறாங்க. கிராம ஊழியம் ஒரு பிராண்ட் கம்பெனி இருந்தது. அப்போ எல்லாம் சோத்திரம் பண்ணும், இது கட்டாயம் அழிஞ்சே போனோம். அது இதுவரைக்கும் திறக்கல, ஸ்கிராப் ஆகி போச்சு. அந்த கம்பெனி திறக்க முடியாமலே போச்சு. திருவள்ளூருக்கு போற பாதையில அலையா. அப்ப பிரச்சனை பாருன்னு வந்தா அது பார்த்துருக்கேன். அப்படி இந்து கோயில் பார்த்தா நம்ம ஆட்டம் அப்பந்தான் ஏசு நிறம் செய்யும், சிலுவெல்லாம் அப்பந்தான் வரும். அதுக்கு போய் பயப்படுவாங்க. அந்த நேரத்தையும் சொல்லுங்க, அப்படி சிரிச்சுட்டு வாங்க. நான் போற பாதி ஒன்று உட்கார்ந்துட்டு இருக்கேன், உனக்கு கேடுதான் போ, சனியும் உனக்கு தான் பிடிக்கும் சொல்லி சிரிச்சுட்டு போயிருங்க. அது இருக்கிறன்னு தெரியாமலே போயிடும். அந்த இடத்த பார்த்தா நம்மாக்கு இப்படி திரும்பி விடுவாங்க, இப்படி திரும்பி அப்படியே முகத்தை திருப்பிட்டு போவாங்க. அப்படி சிரிச்சு பாருங்க. ஒரு கத்தனால் நம்பிக்கை வைத்து ஒரு அந்த பிரச்சனையை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போவாங்க. அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அல்லேலூயா. கத்த நல்லத. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ வேதனை துன்பங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. எதற்காக அனுமதிக்கிறார்? உங்களை சாட்சியாக நிறுத்துவதற்கு இருக்கலாம், வறுமை சிறுமை நிந்தனை வேதனை இந்த எய்த்தியனா இருக்கலாம், இந்த கண்ட இந்த எயித்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வர வேண்டும். இது நமக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனா வேதத்துல பார்க்கிறோம் ஒரு ராஜாவுக்கு இருந்தது. அந்த ராஜா சர்வதேசத்தை ஆளுகை செய்கிறவன், தன் சுய பலத்தால் பராக்கிரமத்தினால் தேசத்தை பிடித்து ஆட்சி செய்கிறவன் நெபுகாத்நேச்சார். அவன் சொல்லுகிறான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து, தானியேல் 3:29 இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. 126 தேசங்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தவன் சொல்லுகிறான், சாதாரண மனுஷன் சொல்லல. அவன் சொல்ல இவ்விதமாய் தப்புவிக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று மண்டியிட்டு தண்டலிட்டு பணிந்து கொண்டானான். அவன் எவ்வளவு அருமையான மற்றவர்களுக்கு தெரிகிறது நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ளவர் என்று. நமக்கும் அந்த ஆபிரகாமுக்கு தெரியாத அந்த நாம நமக்கு தெரிய வருகிறது. சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கான நம்பிக்கை இருக்கு? ஆனால் அவர் மேல் நம்பிக்கை. ஆனால் தான் தாவீது சொல்லுகிறான், இப்பொழுது அவன் சாட்சியாக சொல்லுகிறான். இப்பொழுதெல்லாம் விசுவாசமா அவன் சொல்லிவிட்டான், ஆனா இப்பொழுது ஒரு இடத்துல அவன் சாட்சியை சொல்லுகிறான். 2 Samuel 5:20 என் சத்துருக்களை தண்ணீரை போல ஓட பண்ணினீர் என்று சொல்லுகிறான். இந்த தண்ணீர் பானையிலிருந்து உடையும் போது கண்ணிமை நேரத்தில் சட்டுன்னு எங்கேயாவது ஓடிடும், அது ஒரு பைப்ல போற மாதிரி போகாது, அப்படி சேர்ந்து போயிடும். அதே போல உனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற சத்துருக்கள் தேடியும் காணாதிருப்பாய். ஒரு வழியா வந்தவன் 7 வழியா ஓடிப்போம். அல்லேலூயா. அவளை தேடியினை காணாதிருப்பாள். இந்த வெள்ளத்தை போல சத்துருக்கள் இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு உன்னை விட்டு நீங்கி போகும். அது நீங்கி போக வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த கண்மலையாகிய கர்த்தன் மீது நம்பிக்கையாயிரு. இந்த வார்த்தையை தாவீதைப் போல விசுவாசமாய் சொல், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி உன் நம்பிக்கை அவர் மீது வை. அந்த நம்பிக்கையில உனக்கு ரட்சிப்பு உண்டா. ஹல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு இந்த நம்பிக்கை வந்தது. ரட்சிப்பார் என்ற நம்பிக்கை தாவீதுக்குள் அசைக்க முடியாமல் வந்தது. அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரினை எல்லா உபத்திரங்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் ரட்சிப்பார் என்று சொல்லுகிற அசைக்க முடியாத நன்மை நம்பிக்கையை நீ கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம், தான் இது கர்த்தரை ஒரு காரியத்திற்காக நம்புகிறான், அதையும் அவன் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டான். அது என்ன பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கும் பொழுது தைரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டானோ. தான் இது கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன். சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின்படி அவனை அபிஷேகித்தார். ஆனால் காடுகளில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய சகோதரர்கள் ராணுவத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பெலிஸ்தன் கோலியாத் ஆகரியம் பண்ணி இஸ்ரேலுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி இருக்கிறான். அவன் ராட்சத பிறவி. படை வீரர்களாகிய தாவீதுடைய சகோதரர்களே பயந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னால் நின்று சேனையை நடத்த வேண்டிய ராஜா வீட்டிலே படுத்து கிடக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையே சகோதரர்களை காண முடியாது வந்த தாவீது இந்த பெலிஸ்தன் தேவனை நிந்திப்பதை பார்த்து கொதிப்படைகிறான். இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் நான் அவனை கொண்டு போடுவேன் என்று சொல்லி அவனுக்குள் கோபம் வருகிறது. உடனே அவனுடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், 1 சாமுவேல் 17:28 உனக்கு இப்படி ஒரு துணிகரம் வந்தது எப்படி? ஆடு மாடுகளை மேய்ப்பதை விட்டுவிட்டு நீ இந்த பாளையத்திற்கு வந்த துணிகரம் எப்படி? அப்ப அவனுடைய துணிச்சலை அவனுடைய சகோதரர்கள் பார்க்கிறார்கள். ராணுவத்தில் இருக்கிற அவருடைய சொந்த சகோதரர்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை, ராஜாவுக்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இவன் சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தனை நான் கொண்டு போடுவேன். உடனே ராஜாவுக்கு நான் நிறுத்துகிறாரு. ராஜா இப்போ வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கிறாரு. இப்போ அவட்ட போய் சொல்லுகிறான். ராஜா கேட்கிறார், எப்படி நீ அந்த பெலிஸ்தனை கொல்லுவாய்? என்னால் முடியும் என்று சொல்லி அவன் காரணங்களை சொல்லுகிறான். நான் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அவர்களை நான் தாடியை பிடித்து அடித்துக் கொண்டு போட்டேன், வெறும் கரத்தினால் அடித்துக் கொண்டு போட்டேன். இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். 1 சாமுவேல் 17:37 அவன் சொல்லுகிறான், இந்த இஸ்ரவேலின் ஆணவன் அந்த தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அப்ப அவனுக்கு அந்த தைரியம் வந்தது என்ன? அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். அப்ப உனக்கு அந்த அபிஷேகம் இருக்கிறது. உனக்கு பயமுள்ள ஆவியை கர்த்தர் தரவில்லை, பலமுள்ள ஆவி தைரியத்தை தந்திருக்கிறார். ஆனால் நாம் பிரச்சனைகள் பாடுகளை பார்க்கும் பொழுது நாம் தைரியத்தை இழந்து விடுகிறோம். உண்மைதான், தைரியத்தை இழந்து போகிற தன்மை வரும். ஆனாலும் அந்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பெரிய கோலியாத் பெரிய பிரச்சனை தான், பிரச்சனை பெருசுதான். பிரச்சனையை பார்த்தா நீ பயப்படத்தான் செய்ய வேண்டும். ஆனா அதை பார்த்து பயப்படாதீங்க, உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். சரி, அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அவர் எப்படி இருக்கிறார்? ஒருவேளை நம்ம ஒரு வழி பிரயாணத்துல கூட ஒருவர் வந்தால் தைரியமாக போக முடியும், ஒரு பயம் இல்லாமல் போக முடியும். நான் சில வருடங்களுக்கு முன்னால் களக்காடு பகுதியில் ஒரு மஞ்சுவிளை என்ற ஒரு கிராமத்துக்கு ஊழியத்தை அழைத்திருந்தார்கள். அது வெஸ்டர்ன் காட்ஸ் மலை அடிவாரம், யானைகள்லாம் வந்து போகக்கூடிய ஒரு இடம். அது அந்த வாழை தோட்டம், நெல், நல்ல விவசாயம், நல்ல செழிப்பான ஒரு பூமி. அங்கு அந்த சபையை ஒட்டி ஒரு 5-6 வீடு தான் இருந்தது, குடிசை வீடு மாதிரி இருந்தது. எனக்கு கஷ்டம், என்ன ஒரு சின்ன கிராமத்தில் கன்வென்ஷன் நடத்துறாங்களேன்னு சார். ஆனா பார்த்தா ராத்திரி சமக்கிற ஒரு ஐயர்வாழ்கிட்ட கேட்டா சொல்லுகிறார், இல்ல எல்லாம் சுத்திலிருந்து வந்துருவாங்க, எல்லாம் நம்ம சபையை சார்ந்தவங்க தான். பகல் போவதுன்னு பார்த்தால் அந்த ஊரை சார்ந்தவர்கள் எல்லாரும் தோட்டம் துறவுகளுக்கு போய்த்தான் தங்கள் வீடுகளை வைத்திருக்கிறாரு. எல்லாம் 100 ஏக்கர் 50 ஏக்கர் தோட்டங்களுக்குள்ள தான் அவர்கள் வீடு. அங்கிருந்தா சர்ச்சைக்கு வருகிறார்கள், அதுக்கு சாயந்தரம் கூட்டத்துக்கு வருகிறார்கள். கூட்டத்துக்கு வந்தால் எல்லார் கையிலும் ஒரு டார்ச் இருக்கும், ஒரு அருவாள் ஒன்று தொங்கும். அதை பார்த்த உடனே எனக்கு பயமாயிடுச்சு. ஆனால் ஒருத்தர் கையிலையும் பைபிள் இல்லை, பார்த்தும் வெத்தருவாள் இருக்குது, அவர் நீளமான அருவாள் ஒன்று தொங்க போட்டுப்பாங்க. எனக்கு கொஞ்சம் நடுக்கம். ஒருவேளை நம்ம தப்பா எதுவும் பிரசங்கம் பண்ணா தாட்டை வச்சு அடிச்சு நம்மளை கண்டுபிடிச்சு அருவாளால் வெட்டுவாங்களோ, அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பேசணும். கொஞ்சம் நடுக்கத்தான் இருந்தது. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது, அப்படிப்பட்ட ஊர் அது. அவன் கூட்டம் முடிஞ்சது, எல்லாரும் அவங்க பழக்கிட்டாங்க. அடுத்த நாள் கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு. அவன் கூட்டத்துக்கு பைபிளோட தான் வருவாங்கன்னு கேள்வி போட்டிருக்கிறேன். நாங்களும் வேற பட்டயம் வச்சிருக்கோம், நீங்க வேற உண்மையான பட்டயத்தோட வரீங்களே, இது என்ன காரணம்? எல்லாரும் டார்ச்சும் பைபிள் இது அறுவாளோட வரீங்களே, என்ன காரணம்? பிரதர் உங்களுக்கு தெரியாது, நாங்கெல்லாம் ஒரு காட்டு பகுதிக்கு தான் வருகிறோம். இந்த ஊரே இப்படிதான் இருக்கும், மலையடி வாரம், அது காட்டு மிருகங்கள் அதிகம். ராத்திரி வரும்போது விஷப்பூச்சிகள் விஷ ஜந்துக்கள்லாம் அதிகம். நாங்க ஒன்றும் பயப்படுறதில்லை, பயந்து அந்த ஊர்ல தான் வாழ சொல்ல முடியும். இந்த காட்டுக்குள்ள வாழ முடியாது, காலம் தள்ள முடியாது. ஆனாலும் இந்த டார்ச்சும் ஒரு அருவாள் இருந்தால் எங்களுக்கு ஒரு தைரியம். அடப்பாவி, நமக்கு பைபிள் இருந்தாலே என்ன தைரியம் வருது? அதே ஊர்ல நான் பைபிளோட தான் உட்கார்ந்துருக்கிறேன், நமக்கு பயம் வரல. அல்லேலூயா. அப்ப அந்த மனுஷன் சொல்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு டார்ச்சும் ஒரு அருவாளும் இருக்கும்னா ஒன்று பயம் கிடையாது. ஏன்னா காட்டு பண்ணி வந்தாலும் சரி, யானை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, வீட்டு வீட்டு நாங்கள் பாட்டுக்கு போவோம். அதுக்காகத்தான் எங்களுக்கு பயம் கிடையாது. அப்ப இன்னைக்கு இந்த ஆவியின் பட்டயத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, நீங்க ஏன் பயப்படணும்? இது இருபுறமும் கற்குள்ள ஒரு பட்டயம், பாதைக்கு வெளிச்சத்தையும் கொடுப்போம். அதே நேரத்தில் சத்ருவையும் இது மடம் கடிக்கும், உருவக்குத்தும். இந்த ஆவியின் பட்டயத்தை நம்ம வச்சிருக்கிறோம், ஆனா நாம தான் ரொம்ப பயப்படுறோம். அதனால தான் அந்த பயப்படாதே பயப்படாதே பயப்படும். அது எப்ப மறுத்தா கூட பயப்படாதே பயப்படாத பயப்படும். ஏன்னா நீங்க பயப்படுவீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. அது பயப்படாதீங்க. அது எப்படி பயப்படாம இருக்க முடியும்? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா பயப்படக்கூடிய சூழ்நிலை எவ்வளவோ வரும். டாக்டர் கைவிடப்படும்போது, டாக்டர் கைவிடப்படும்போது பயம் வருகிறது. எல்லாம் மூழ்கி போகும்போது பயம் வருகிறது. வாழ்க்கையில் எல்லாம் செய்திகள் இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு பயம் வருகிறது. பயம் தான வாழ்க்கை நடத்த முடியுமா? ஒரு நாளைக்கு பைக்கில் மெட்ராஸில் 16 பேர் சாகுறாங்க, பைக்கில் மட்டும், டூ வீலரில். அதுக்காக நம்ம டூ வீலர் ஓட்டாமல் இருக்க முடியுமா? ட்ரெயின் போனால் போய் சேரமா தெரியாது, எப்போ பாம்பு வைப்பான்னு தெரியாது. திருச்சிக்கு போகிறதுக்கே 10 இடத்துல ஆக்சிடென்ட் சாகுறான். அதுக்காக நம்ம ரோட்டில் போகாமல் இருக்க முடியுமா? அது ஏதோ ஒரு தைரியத்தில் போகிறோமா? என்ன தைரியத்தில் போகிறோம்? நமக்கு ஒன்றும் நேராது, ஏன்னா நம்ம கட்டுடைய பிள்ளைகள். அப்ப அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம எப்பொழுதும் ஒரு குரூப்பா இருக்க முடியாது. அதிகமான நேரம் தனிமையில் தான் இருக்க முடியாத சூழ்நிலை வரும். நாம் வாழ்ந்திருக்கும் போது சிரிக்கும் போது அந்த சிரிப்பை எல்லாரும் பங்கிட்டுக் கொள்வார்கள், சிரிப்பை எல்லாராலும் பங்கிட முடியும். ஆனா கண்ணீரை யாரும் பங்கு போட வரமாட்டாங்க, கண்ணீரை தொடக்க யாரும் முன்வரவும் மாட்டார்கள். அழுபோது நீ தனியா தான் அழணும். இப்ப வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வேதனைகள் சஞ்சலங்கள் எத்தனையோ வரும், நீங்க தனியா அழுது கொண்டிருக்கலாம், ஆனால் உன்னோடு கூட அழுவதற்கு இருக்கிறார். பாரதி அன்னைக்கு ஒரு பாடு, நான் பாரதியார், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அவன் இயேசு கிறிஸ்துவை தான் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். உண்மையாகவே நாம் கண்ணீர் வடித்தால் நமக்காக செந்நீர் வடிப்பது இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு அழுவதற்கு விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, நினைக்காதீங்க. இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்காக அழறிக்கார். எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் சிரிக்கும் போது வாழ்ந்திருக்கும் போது எல்லாரும் அதில் பந்து கொண்டாங்க. நான் அழும்போது நான் தனியாக தான் எழுதிருக்கிறேன், அழும்போது நான் தனியாக தான் எழுந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் அழும்போது என்னோட காலையில் நேசர் இருக்கிறார். அல்லேலூயா. அது எனக்கு ஒரு பெரிய தைரியம், என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார். அதனால தான் நான் எங்கேயும் தனியாக போனேன்னு ஒரு இடத்துல நான் சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தை என் வாயிலிருந்து ஒரு நாள் வராது. பார்ப்பதற்கு பிசிக்கலாக நான் தனியாக வருவது போல இருக்கும். ஒரு முறை மும்பைக்கு போகிறேன், முதன் முறையாக போகிறேன். அழைத்தவர்களுக்கு என்ன தெரியாது, நான் எப்படி இருப்பேன் என்ன இதெல்லாம் தெரியாது. நானும் மும்பைக்கு அதான் முதல் பிரயாணம். அவர் இந்த ட்ரெயினில் வாங்க அப்படி வாங்க அந்த சர்ச்சு செக்ரட்டரி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். சரி இப்போ நீங்கள் ஆந்திரா பார்டருக்கு வந்துடுவீங்க, ஜாக்கிரதையா இருங்க, அலிகள்லாம் வருவாங்க, ஏதாவது பையில காசு வச்சுருங்க கொடுத்துருங்க, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாம் பயமுறுத்துற மாதிரியே. அது அவருடைய அனுபவம் போல இருக்கு. நான் சொன்னேன், என்னோட என் நண்பர் வர்றாரு, அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாது. நாங்கள் உங்களை மட்டும் தானே கூப்பிட்டோம், அவருக்கு அது செக்ரட்டரி ஆச்சு, நாங்கள் உங்களை மட்டும் தானே கூப்பிட்டோம். இல்லை இல்லை, என் ஃப்ரெண்டு அவரே செலவழித்து வர்றாரு, நான் எங்கே போனாலும் அவர் அவரெல்லாம் வர முடியாது. நீங்கள் அழைச்சது என்ன தான், ஆனால் என் ஃப்ரெண்டு என்னோட கூட தான் வர, அவரே செலவு பண்ணி வர. அப்பன் சரி, அப்பன் சரிங்க சார், ஏன்னா அவருக்கு காசு கொடுக்கணுமே டூ அண்ட் ப்ரோ, அதுக்காக அவர் அப்பன் சார். பிறகு ஒரு கர்நாடகா பாடர் வந்தது, ராத்திரி வந்தது. பிரதர், இங்கே இஸ்லாமியர்கள் ஏறுவாங்க, பெல்காம் வரைக்கும் வருவாங்க, குல்பர்கா வரைக்கும் வருவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்க முரட்டு சுவாபம், நீங்கள் ரிசர்வேஷன் சீட்டில் கூட வந்து உட்காந்து விடுவாங்க, ஒன்றும் சொல்லிடாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை எப்படினாலும் சமாளிச்சுக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி சரி, அப்போ சரி. உங்களுக்கு எப்படி எல்லாம் இந்திய இதெல்லாம் பாஷெல்லாம், எனக்கெல்லாம் பாஷை பற்றினா கவலை, என் ஃப்ரெண்டுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், அவருக்கு தெரியாத லாங்குவேஜ் தெரியாது, அவரு எல்லாம் சமாளி பரவாயில்ல, நல்ல ஃப்ரெண்டோட தான் வரீங்க. சரி ராத்திரி பார்த்துடுங்க, சோலாப்பூர்ல நீங்க தூங்க ஆரம்பிச்சோன்னே லக்கேஜ் ஆகி, அவர் பாருங்க எவ்வளவு கேர்ஃபுல், லக்கேஜ் தூக்கிடுவாங்க, செயின் போட்டு கட்டிடுங்க. நம்ம தூக்கிட்டு போனா என்ன இருக்கும், டூத் பிரஷும் பைபிளும் தான் இருக்கும், அப்படியா படிச்சுக்கிட்டுமே. சரி இல்ல பரவாயில்ல, ஏன் ஃப்ரெண்ட் வந்து ராத்திரி தூங்க மாட்டாரா, தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, பரவாயில்ல நல்ல ஃப்ரெண்ட் வச்சிருக்கீங்க. சரி நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. கல்யாணங்கிற ஸ்டேஷன் இறங்கணும், விடியோ கால் 4:30 வருது. கம்பார்ட்மெண்ட் கேட்டாங்க, கேட்டாச்சு சொல்லியாச்சு. நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, நான் உயரமா இருப்பேன், இப்படி இருப்பேன். அதுக்கு தான் இந்த வெள்ள முடியும் ரொம்ப ஆண்டு கொடுத்தாரு போல இருக்கு, இந்த கைட்டும் இந்த வெள்ள முடியும் கொடுத்ததுக்கு அப்பதான் ஆண்டுக்கு நன்றி செலுத்தினேன். இது மட்டும் இல்லைன்னா கூட்டத்தில் கண்டே பிடிச்சிக்க மாட்டாங்க. நான் இப்படி உயரமா இருப்பேன், கொஞ்சம் பேந்த பேந்த மொழிப்பேன், நன்னாடி போட்டிருப்பேன், தலைமுடி வெள்ளையா இருக்கும், பார்த்துக்கலாம். ஓ சார், கோச்சிங் தான் வந்துட்டாங்க. அதனாலே அது செக்ரட்டரி, அவர் பேர் கோயில் பிச்சை, ஓடி வந்து உங்க ஃப்ரெண்டுங்க, உங்க ஃப்ரெண்ட் என்ன, உங்க ஃப்ரெண்டுங்க. உடனே அவரு என்ன கேட்கவில்லை, நீங்க டப்புன்னு உள்ள போனாரு. ஒருத்தரும் காணும், என் பக்கத்துலதான் நிக்கிறாரு. அப்படி இப்படி பாக்குறாரு ஒருத்தர், என்னங்க நான் உங்க சபைக்கு கூட்டத்துக்கு வரேன், நான் யாரோட வருவேன், என் ஃப்ரெண்டு நான் சொன்னது யாரு, இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு. நான் சொன்ன அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவருக்கு எல்லா பாஷைகளும் தெரியும், பாஷைகளை தாறுமாறாக்குனதே அவருதான், இப்பவும் உணரல, நீங்க சர்ச்சு செக்ரட்டரியாவா இருக்கிறீங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு வழியாக ஆக முதலாள கூட்டத்துக்கு வரல, அவரு சர்ச்சு செக்ரட்டரி வரல, ரெண்டாம் நாள் கூட்டத்துக்கும் வரல, ரெண்டாம் நாள் கூட்டத்தில் ஒய்ஃப் வந்தாங்க, நான் தாங்க அந்த சர்ச்சு செக்ரட்டரி ஒய்ஃப். ஏன் நீங்க ஸ்டேஷன் அவர் என்ன பண்ணீங்க, எங்க வீட்டுக்காரர் நீங்க என்ன பண்ணீங்க, நான் ஒன்னும் பண்ணலையா அவரு, நான் எதுவுமே பண்ணலையா அவரு. அவர் பயந்து போய் வரமாட்டேன் வர சொல்லுங்க, இல்ல நாளைக்கு வர சொல்ல வந்தாரு. அண்ணே நீங்க போட்ட போல எனக்கு பயமாயிட்டேன், நீங்க ஜாலியா சொல்லிட்டீங்க, எனக்கு தூக்கமே வரல, எனக்கு இப்ப ஒரு இதே வந்துட்டு, நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளை எனக்கு இப்ப ஒரு பெரிய நம்பிக்கை வந்துட்டேன். ஆனா அந்த இயேசு என்னோட இருக்கிறார், நான் தான் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு காமராஜர் பேரவைக்கு நான் தாங்க தலைவரு, நான் அந்த தலைவரே இங்க செயலாளரு. அதனால இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன், இனிமே இருந்தா இயேசுக்கு தான் இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இந்த காரியத்தை பார்த்து எனக்கு ரெண்டு நாளா எனக்கு தூக்கமே வரல சொல்லி அதை விட்டு விட்டு இப்ப முழுவதுமாய் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறார். இன்னைக்கு அவர் நிமித்தமாக அந்த சபையில ஒரு ஆவிக்குரிய நுழைவு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்க, நம்ம ஏன் பயப்படணும், மற்றவங்க நம்மளை ரெண்டு பயப்படுறான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறத பார்த்து மற்றவங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, மரியாதை செலுத்துறாங்க. இது இயேசு கிறிஸ்துவினால் கிடைத்த ஒரு மேன்மை. நீங்க பயப்படவே போல அந்த சாவிதை போல சொல்லுங்க, யார் நமக்கு என்ன செய்வான், சரி அந்த கர்த்தர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார், அதான கேள்வி. அவர் வார்த்தையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். நீங்க நினைப்பது போல தூதனை போலவோ மனிதனை போலவோ சில நேரங்கள் அவர் வெளிப்படுவார், ஆனால் அவர் வார்த்தையாய் ஆவியாய் நம்மோடு கூட இருக்கு. அதனால தான் சபையில சில நல்ல வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க, எந்த ஒரு கான்வர்சேஷன் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க இணைத்து பேசுங்க என்று சொல்வதற்கு காரணம் என்ன, செந்தமிழ நாப்பழக்கம் என்று சொல்லுவார், சித்திரமும் கைப்பழக்கம். வசனங்கள் சும்மா கேட்கறது மட்டும் இல்ல, அதை வாயில அறிக்கை செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு மூணாவது மனுஷன்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது கூட நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்ல கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும், வேதத்தின் வார்த்தை இருக்கணும், தைரியமா பேசணும். ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணுங்கிற, பஸ்ல பிரயாணம் பண்ணுகிறீர்கள், எப்படியும் ஒரு கான்வர்சேஷன், ஒரு சம்பாஷணை உண்டாகும். அவர்கள் உலகத்து மனிதராக இருக்கலாம், ஆனா அவரோடு கூட பேசும்போது ஒருவேளை அது உலகத்துக்குரிய ஒரு காரியமாய் பேசினாலும் கூட நீங்கள் வேதத்தில் உள்ள வசனங்களை இணைத்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உங்களை கண்டு நடுங்க ஆரம்பிப்பார்கள், உங்களை கனப்படுத்த ஆரம்பிப்பார்கள். இது இந்த வேத வசனத்தினால் உள்ள ஒரு மேன்மை. அவர் இந்த வேத வசனத்தில் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறார். அவர்களுக்கு எபிரேயர் 3:6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது பெரிய வசனம். அவருடைய வாக்குத்து அந்த வசனத்தை வாசிக்கலாம், எபிரேயர் 3:6
கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும்,
நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம், அப்ப நம்பிக்கையில ஒரு தைரியம், உன்னோடு கூட இயேசு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் அது ஒரு தைரியத்தை கொடுக்கும். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து உனக்குள் வார்த்தையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். எபிரேயர் 13:5-6 வாசிக்கலாம்.
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை,
கைவிடுவதும் இல்லை.
அவர் சொல்லி இருக்கிறாரே
என்று அவர் சொல்லி இருக்கிறாரே.
அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர்.
நான் பயப்படேன்.
மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே.
அல்லேலூயா. அப்ப கத்துடைய வாக்குத்தத்தங்க, இன்னைக்கு வாக்குத்தத்தங்க என்ற உடனே நம்ம நினைக்கிறோம் ஊழியரோ போதகரோ நம்ம கடைசி சேபத்துல தலைமையில கைய வச்சு சொல்ற வார்த்தை தான் வாக்குத்தம். உண்மை வாக்குத்தம் தான். ஆனால் நீங்க வேதத்தை வாசிக்கிறீர்கள், அன்றைக்கு வேதம் கிடையாது, எழுத்து கிடையாது. அதனால தீர்க்கதரிசிகள் காத்திருந்து கத்துடைய வார்த்தை வந்து கொடுத்தார்கள். ஆனா இன்றைக்கு நமக்கு வேதம் நம்ம கரத்தில் இருக்கிறது, தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் கரத்தில் இருக்கிறது. இது ஒவ்வொரு தனி மனிதனுக்குரிய ஒரு புஸ்தகம். தேவன் உன்னோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்கு அடையாளமா இந்த புத்தகத்தை உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தில் உள்ளது உனக்கு தான். அது ஊழியர் மூலமாய் தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தினாலும் சரி, இதே போல பிரசங்களில் வந்தாலும் சரி, அல்லது தொலைக்காட்சியில் பார்க்கும்போது நீங்கள் நிலைக்குத்தப்பட்டு அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் உரைத்தாலும் சரி, இந்த வேதத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு தான். அது எத்தனையும் தீர்க்க தரிசனங்கள், அது அத்தனையும் வாக்கு தத்தங்கள், அது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஊழியக்காரன் எடுத்து கொடுக்கிறான். யாருக்கு அதிகமா எடுத்துக் கொடுப்பார்கள் என்றால் வேதத்தை அறியாதவர்களுக்குத்தான் தீர்க்கதரிசிகள் அதிகமாக பயன்படுவார்கள். மகளே இந்த மாதிரி இந்த வார்த்தையை படித்துக்கள், இதை உனக்கு கற்று தருகிறார். நீங்கள் அறிவு பெற்றவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், வேதத்தை வாசிக்க அறிந்தவர்கள், ஒவ்வொரு வாக்கு ஐயோ எனக்கு பாஸ்டர் கொடுக்கலையே, இந்த ஊழியக்காரன் மூலமா எனக்கு வரல, நினைக்காதீங்க. கர்த்தர் மூலமா கொடுக்கப்பட்டது, அதை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். சொந்தமாக்கி கத்தாவே நீ சொன்னீரே, தாவீது சொல்லுகிறானே, தேவரே நீ இதை சொன்னீரே என்று சொல்லி எனக்கும் செய்தருளும் என்று சொல்லி பாருங்க. இந்த வாக்கு தத்துவம், இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்குமானால் பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்லுவீர்கள்? ஒரு வியாதியோ பலவீனமோ வரும்போது அவருடைய காயத்தினால், அவருடைய காயத்தின் தழும்புகளால் குணமாவீர்களே என்று எழுதியிருக்கிறதே, அந்த வார்த்தை உங்களுக்கு தைரியத்தை தாருங்க. குப்பையில் இருக்கிற எளியவனும் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிறவரே என்று எழுதியிருக்கிறீரே, அந்த வார்த்தையை நீ நினைத்தரலும், அந்த தைரியம் வரும். அப்போ தைரியத்தை கொடுப்பது இந்த கர்த்தருடைய வார்த்தைகள். அதான் தான் சொன்ன, நான் உன்னோடு கூட இருப்பேன். அவர் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள், அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் மாம்சத்தில் அல்ல, ஆவியாகவும் வார்த்தையாகவும் உங்களோடு உங்களுக்கு இருக்கிறார். நான் வாலிப நாட்களில் எம்எஸ் உதயமூர்த்தி என்று சொல்லி ஒருவர் இருந்தார். அவர் சமீபத்தில் தான் மறித்தார். எழுச்சி மிக்க வார்த்தைகளை, கட்டுரைகளை எழுதக்கூடிய அமெரிக்க தேசத்தில் பெரும் பணியில் இருந்தார். அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய இந்திய தேச, குறிப்பாக தமிழ்நாட்டில வாலிபர்கள் உத்வேகம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு எழுச்சிமிக்க வீரராக கடந்து வந்தார். மிக கருத்துமிக்க வார்த்தைகளை பிரசங்கிப்பார், எழுதுவார். அந்த நாளுக்கு ஆனந்தவிடம் பத்திரிகை பிரீமியம் கொடுத்து வாங்குவோம், நாங்கள் வாலிபர்களா இருக்கும். அவ்வளவா அவர் எழுதினார். அவர் எழுதுவதனால உன்னைத்தான் தம்பி, உன்னால் முடியும் தம்பி என்று சொல்லி கட்டுரை எழுதுவார். அவ்வளவு உற்சாகமா இருக்கும். அதையெல்லாம் நாங்கள் படித்து அவருக்கு நாங்கள் ரசிகர் மன்றமாக இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் உள்ளவர். ஆனா கடைசியில இப்பொழுது அவர் மறித்தார். என்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்தது, எல்லாவற்றையும் எழுந்து போன சந்தனைகள் வந்தது. அப்பொழுது அந்த எம்எஸ் உதயமூர்த்தியுடைய வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வந்தது. ஐயோ, நம்ம அவருடைய கட்டுரைகளை எவ்வளவு படித்திருக்கோம், எல்லாத்தையும் எடுத்து வாசித்து பார்த்தேன், படித்து பார்த்தேன், மீண்டும் சோர்வுதான் வந்தது. எனக்கு தைரியம் வரல. நம்ம பிழைப்போம், இந்த பிரச்சனையில மேல வருவோம், நம்ம ஆசீர்வாதமா இருப்போங்கிற நம்பிக்கை வரல. டேல் கார்னேஜ் உலகத்தில் வேதாகமத்துக்கு அடுத்ததாக அதிகமாக விற்கப்படுகிற புத்தகத்தை எழுதினவர், ஹவு டு ஸ்டாப் ஒரிஸ் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் சஞ்சலங்களும் வந்த பொழுது அந்த அவருடைய புத்தகத்தை நான் வாங்கி வாங்கி படித்தேன். கவலைகள் தான் அதிகமாயிற்று, வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க முடியவில்லை. ஆனால் அதே டேல் கார்னேஜ் நான் படித்துக் கொண்டிருக்கிற அதே நாளில், அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில் சூசைட் பண்ணி சேர்த்துக் கொண்டார். பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு வழி அழகான கட்டுரைகளை எழுதினவர், உலகத்தில் பைபிளுக்கு அடுத்து அதிகமாக விற்ற புத்தகத்தை எழுதி கொண்டிருந்தவர், கடைசியில் அவருடைய பிரச்சனையில் மீள முடியாமல் அவர் மாண்டு போன அத்தோட அந்த புத்தகத்தை நான் கிழிச்சு போட்டேன். அடப்பா, இந்த மனுஷன் புத்தகத்தை நான் படித்தேன், அதற்கு பிறகுதான் எனக்கு வேதத்தின் அருமை தெரியும். அதுக்கு முன்னாலே என்னட்டு வேதம் உண்டு, பைபிள் இருந்தது. அங்க அப்பொழுதுதான் என் கண்கள் திறக்கப்பட்டது, ரட்சிப்பை பெற்றேன், வேதத்தின் அருமை தெரிந்தது. இந்த வார்த்தை தான் இன்றைக்கு வரைக்கும் என் தைரியத்தை கொடுத்திருக்கு. இந்த தைரியம் பூஸ்ட்ல இருந்து வரல, காம்பளம் வரல, பாய் கடை மட்டன்ல இருந்து வரல, 6 அடி உயரத்தினால எனக்கு வரல, நான் படித்த படிப்பினால வரல, சம்பாதிச்ச பணத்தினால வரல, இந்த வேத புஸ்தத்தினால. அதனால நான் திமுறா தான் இருப்பேன், நான் திமிர் படுத்தவன் தான். அதுக்காக பெருமை உள்ளவன் அல்ல, ஏனென்றால் என் இயேசு என்னோட இருக்கிறான், என் இயேசு என்னோட இருக்கிறான். அதான் தைரியமா எங்க போனான்னு சொல்லுவேன். என்ன பிறகு தனியா வந்தீங்க, நல்லா கண்களை திறந்து பாருங்க, என்னோட கூட இயேசு வந்திருக்கிறார். என் முதல் பர்சன் அப்படிதான் இருக்கும், எந்த ஊர்ல எந்த இடத்துல போனாலும் உடனே அர்த்தம் கார், நீ தனியாக பிரதர் வந்தீங்க இல்ல, நெவர், என்னோட கூட இயேசு இருக்கிறார். நான் அதை ஏன் மறுதளிக்கணும், நான் மறுதளிக்கவே மாட்டேன், இயேசு என்னோட கூட இருக்கிறார். அதனால தான் பாவத்தில் விழ முடியவில்லை, பொல்லாத வார்த்தைகளை பேச முடியவில்லை, நண்பர்களோடு நான் கேலி சிரித்து பேசி காலத்தை கழிக்க முடியவில்லை. ஏன்னா அவர் என்னோட இருக்கிறார் என்கிற பயம், அவர் என்னை காண்கிறார், நான் கொஞ்சம் வழி மாற என் காதை பிடிச்சு இழுக்கிறார், அந்த நம்பிக்கை. அதனால பாவத்தில் விழ முடியவில்லை, இல்லை இந்த பாவம் அந்த அளவுக்கு இந்த வயதில் என்னை மேற்கொள்ள பார்க்கிறது. விட்டு வந்த பழைய திரைப்படங்களும் பழைய காட்சிகளும் அப்படியே தொலைக்காட்சி மூலம் வரும்போது இழுக்கத்தான் செய்கிறது. நான் வெளிப்படையாக பேசுகிறேன், ஆனால் என்னை தடுப்பவரின் இயேசு கிறிஸ்து, அவர் என்னோடு கூட இருக்கிறார். பாவத்தோடு மாம்சத்தோடு எனக்கு போராட்டம் இருக்கிறது, இல்லைங்க நான் சொல்லவில்லை, 58 வயதில் இருக்கிறேன், ஆனால் பாவத்தோடும் மாம்சத்தோடும் எல்லாவற்றோடும் எனக்கு போராட்டம் உண்டு. ஆனால் எதிலையும் வீழ்ந்து போகாதபடி என் கர்த்தரினோடு கூட இருந்து காக்கிறான், இந்த தைரியம். ஆனால் தான் எங்க போன எதை வேண்டுமானாலும் சரி, என்ன பிரச்சனை சரி, கலங்கி போகாமல் சந்தோஷமாய் இருக்க முடிகிறது என்றால் என் லக்கேஜெல்லாம் தூக்கி அவட்ட கொடுத்துரு. எப்பா வீச்சா பொதுவாக லக்கேஜ சமக்கிறதுக்கு நாம கூலி கொடுக்கணும், நம்மால் என்ன செய்வார்னா அவரு சமந்துக்கிட்டு எவ்வளவு சமக்கிறாரோ அதுக்கு கூலி நமக்கு தர்ற. இப்படிப்பட்டவர ஆண்டவரே நீங்க மறுதளிக்கலாமா, கேட்டால் எந்த காலம் வரப்போகுது. பேதுரு மறுதளித்தார், அந்த பேதுரு நீதான், எப்பவும் இங்க தனியா வந்தேன், நான் தனியான ஆளு சொல்லிட்டீங்கன்னா பேதுரை மறுதளி இயேசு கிறிஸ்து மறுதளித்த முதல் பேதுரு நீங்க தான். எல்லா சொல்லி இயேசு என்னோட யாரா கேட்டா என்ன தனியா வந்தீங்க, இல்ல இல்ல இயேசுவோட தான் வந்தேன். பைக்ல தனியாக போறீங்க, இல்ல இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார், எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். அந்த தைரியம் பெரிய காரியங்கள் செய்யும். அல்லேலூயா. அதனால தான் வாக்கு தத்தங்கள் அப்படி வார்த்தைகள் முடிந்த வரைக்கும் பைகாட் பண்ணுங்க, உள்ளத்துக்குள்ள வைங்க, அது அப்படியே பழகுங்க. எந்த நண்பரோடு யாரோடு பேசும் பொழுதும் அந்த வார்த்தைகளை வெளியே கொண்டு வாங்க. சட்டியில இருந்தா தான் அவப்பையில வரும், உள்ளத்தின் நிறைவை தான் வாய் பேச முடியும். அப்படி பேசி பாருங்க, ஒரு பெரிய தைரியம் உங்களுக்கு. தாவீது தனிமையாகத்தான் வாழ்க்கையில் அதிக வருஷங்கள் இருந்தான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு தைரியம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஆத்மா மண்ணோடு ஒட்டி போயிருந்ததான், நம்முடைய வசனம் மட்டும் எனக்கு கிடைக்காது இருந்தால் நான் எப்பொழுதோ செத்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறேன். அப்ப அந்த வார்த்தைகள் தைரியத்தை பெறும். கடைசியாக அந்த தாவீது சொல்லுகிறான், அவன் கர்த்தரை நம்புகிறான், நம்பினது அவரிடத்தில் வந்தது. அது என்ன? சங்கீதம் 121:1-2 எல்லாருக்கும் மனப்பாடம், பயவில் மூடிட்டு எல்லாம் சொல்லாம வாசனை எத்தனை தெரியும் பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த வாசனத்தை எப்பவும் சொல்லிட்டே பாருங்க, உங்களுக்கு ஒத்தாசை ஆட்டோமேட்டிக்கா மேல இருந்து வரும். இவ்வளவு அழகான வசனத்தை நம்ம ஒரு நாளும் யூஸ் பண்றது இல்ல. ஒரு தோசைக்கு வேணுமான கூட ஒய்ஃபை தான் கேட்கறோம், அல்ல உடுப்பி ஹோட்டல தான் தேடுறோம். ஒத்தாசையே படத்திலிருந்து வரும், தோசை வேணா ஹோட்டல் இருந்து வரும், ஆனா ஒத்தாசை படத்திலிருந்து தான் வரணும். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய கண்கள் எப்பொழுதும் மேலேயே பார்க்கணும். மேல பார்த்தா ஒரு நாள் இடல் வரவே வராது, கீழே பார்த்துட்டு போனா தான் கீழே விழுந்துடும். நீ மேல பார்த்துட்டே போங்க, இடல் வராது. ஏன்னா வசனம் சொல்லு, என் கால்கள் சருகாது எப்படி நீ காத்துக்கொள்ளணும். ஆனா கீழே பார்த்துட்டு போனா கீழார போயிடும். அவ ஒத்தாசை பரத்திலிருந்து வரும். ஏனென்றால் யாக்கோபு 1:17 அதுவும் தெரிந்த வசனம் தான். யாக்கோபு 1:17
நன்மையான எந்த ஈவம்,
நன்மையான எந்த ஈவம்,
பூர்ணமான எந்த வரமும்,
பூர்ணமான எந்த வரமும்,
பரத்திலிருந்து உண்டாகி,
பரத்திலிருந்து உண்டாகி,
சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து,
சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து
இறங்கி வருகிறது,
இறங்கி வருகிறது. அப்ப நமக்கான நன்மைகள் அனைத்தும் தேவனிடத்தில் தான் இருக்கிறது, அது பரத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கதான் வரும். இப்ப நமக்கு ரேஷன் கடையில அரிசி கொடுக்கறாங்க, சீனி கொடுக்கறாங்க, அப்ப அந்த கடையை நோக்கி தானே பார்க்கணும். போய் எங்க போய் ஒரு கடையை போய் நோக்கி பார்த்து அப்ப தானே தருவானா? அப்ப அந்த இடத்தானே பார்க்கணும். அப்ப நமக்கு ஒத்தாசு அங்கதானே இருக்கு. நீங்க எத்தனை வருஷம் வாழ போறீங்க தெரியாது, அத்தனை வருஷத்துக்கான நன்மை, நாளைக்குரியதான நன்மை, நீங்க கடைசி நாள் வரைக்கும் உள்ளான நன்மை அனைத்தையும் கத்தர் செய்து பரத்தில் வச்சிருக்கிறார். நான் நாளைக்கு என்ன சாப்பிடணும் அது அவர்கிட்ட இருக்கு. நான் நாளை மறுநாள் என்ன ஒடுக்கணும் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கு. என் தேவைகள் என்ன எல்லாவற்றையும் அவர் செய்துட்டார். எனக்கு ஒரு குறைவு இல்லை, 10% எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. ஒரு 60% என் கையில் கொடுத்துருக்கிறாரு, 40% அவர் வச்சிருக்கிறாரு. அது அங்க இருக்கு. எங்க இருந்தேன் அவர் என்னோட இருக்கிறாரு, அவர் என்னோட இருக்கிறார், எனக்கு எப்போ தேவை அவர் கொடுக்கிறார். ஆனால் நான் ஒத்தாசவரன், அவரை நோக்கி பார்க்கிறேன். நானும் உங்களைப் போல மனிதன், விசுவாச வாழ்க்கையில் இருந்தாலும் குடும்பத்தை நடத்த காரியங்கள் வேண்டும், ஊழியத்தை தேவைகள் வேண்டும், யாருக்கும் கேட்க முடியாது. கேட்டால் அன்னைக்கே ஊழியக்காரருடைய சாப்டர் கிழிஞ்சு போகும். கத்தனை வச்சு பார்க்கிறோம், ஆண்டவரே குடும்பத்தின் தேவை, பிள்ளைகளுக்கு இந்த தேவை, இந்த காரியங்களை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அவரை நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசை இங்கேயிருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், தேவைகளோ ஏதோ வரும்போது வலதுபுறம் பார்ப்போம், அங்கே மார்வாடி கடை இருக்கும், இடதுபுறம் பார்ப்போம், பேங்க் லோன் எடுத்து கொடுப்பவர் SMS அனுப்பி வாசல் வந்து நிற்பார், பின்னால் திரும்பி பார்ப்போம், எதையாவது சொத்தை வித்துடலாமா என்று பின்னோக்கி பார்ப்போம், உப்பு துணாய் போய்விடுவோம், முன்னால பார்ப்போம், அகல பாதாளமா இருக்கும், என்ன செய்யறது தெரியாது. வலதுபுறம் இடதுபுறம் எந்த பக்கம் பார்க்காதீங்க, நேரம் மேல பாருங்க. நீங்க மனுஷனை நம்பி வாங்கிடலாம். நான் ஒரு நம்பர் நண்பட்ட சொல்லி விக்கி எனக்கு ஒரு 10,000 கொடுங்க, எனக்கு 10,000 20,000 கொடுப்பாரு, வாங்கிடலாம், திருப்பி கொடுக்கணும். இங்க யாருடைய நாம தோசிக்கப்படும், அல்லது தாமதமாகி விட்டுருந்த வைங்க, அடுத்த முறை எனக்கு உதவி செய்வாரா, அவரும் போய்க்காரனா மாறிடுவாரு, பத்திட்டே இல்லைன்றாரு. எதுக்கு அந்நியனையும் அவரையும் நாம் பாதுகாக்கணும், யோசிச்சு பாருங்க தானே வாழ்க்கை. நாம மட்டும் இல்லை அடுத்தவரையும் போய் சொல்ல வச்சு பாதுகாக்கிடுறோமே, அது எவ்வளவு பெரிய குற்றம். எந்திரகல்ல கட்டி சமத்தை ஆழத்துலன்னு தள்ளிடுவாரு. இந்த சிறியல் ஒருவர் கேடவேண்டாங்க. அதனால கத்திரையே நோக்கி பார்ப்போம். தேவை பெருசுதான், சாதாரணம் இல்ல, சம்பாத்தியத்துக்கு மேல நமக்கு தேவைகள் தேவை. ஆனா கத்திரை நோக்கி பாருங்க. நான் சொல்லுகிறேன், ஒத்தாச படத்துல இருந்து வரும், நான் சாட்சியாக நின்று சொல்லுகிறேன். அதே தன்னுடைய ஒத்தாசை மனிதர் வருவார், மனிதர் கொண்டு தருவார். யோபு பாச சொன்னாங்க, வருஷத்துல சொன்னாங்க, யோபு எப்ப கத்தர் நோக்கி பார்த்தானோ அறிக்கை செய்வோம், அந்நிய கண்களையும் சொந்த கண்கள் காணும் சொன்னான். நண்பர்கள் வந்தார்கள், ஒருத்தரும் உதவி செய்யல, இவன் கேட்கவும் இல்லை, கர்த்தரிடத்திலும் கேட்கல. ஆனால் இவன் இப்படிலாம் இருக்கிறான் தெரிஞ்சும் அது வரைக்கும் உதவி செய்யாத சகோதரர்கள் இப்படி கர்த்தருடைய கிருபையாய் வந்து பொன் ஆபரணங்களை கொடுத்தார்களாம். ஏன் கஷ்டப்பட்டவன் வந்து ஏன் கொடுக்கல? அவ கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கிரியேட் செய்தான். ஏத்திலிருந்து புறப்படுகிறார்கள், ஒருத்தன ஒரு பாத்திரம் கொடுக்கல. ஆனா எப்போ கத்தர் கிரியை செய்தாரோ இந்த கடினமான ஏத்தியர்கள் எது வேணுமோ எடுத்துக்கொண்டு ஓடி போங்கள் என்று சொன்னார்கள், கொள்ளையாடி கொண்டு வந்தார்களாம். இதுதான் கர்த்தர். அப்ப இறங்க செய்வதும் சரி, மனுஷனிடத்துல கிரியை செய்து இவனை குடிந்து சொல்லுவதும் கர்த்தருடைய செயல். இல்லைன்னா நேரடியாக போய் கேட்ட ஒரு மனுஷன் கொடுத்துருவான், அது கண்ணியை வருவித்து விடும். அதே நேரத்தில் இந்த கர்த்தருடைய துணை நோக்கி பார்க்கும்போது அது பொல்லாத மனுஷனா இருந்தாலும் உனக்கு இறங்கி கொடுப்பான். அல்லேலூயா, அது கர்த்தருடைய செயல். அப்ப கர்த்தர் தான் கிரியை செய்து ஒரு மனுஷனை கொடுக்க வைக்கிறார். அதுபோல தூதர்கள் வருவார்கள், முன்ன பின்ன தெரியாதபடி தூதர்களும் வந்து உதவி செய்வார்கள். இன்னொன்று, காக்காவும் உதவி செய்யும், மிருக ஜீவனும் உதவி செய்யும். நான் சொந்தத்தில் சொல்லவில்லை, எலியா என்ற மனிதன், பாடுள்ள மனிதன், கர்த்தரையே நம்பினான், அவரையே நோக்கி பார்த்தான், சாரி பார்த்து உதவின இடத்திலிருந்து, ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாத ஒரு ஸ்திரீனிடத்திலிருந்து அவனுக்கு ஒருவேளை ஆகாரம் கிடைத்தது. நானும் என் பையனும் செத்து போக போறோம், அப்படிப்பட்ட வேளையிலும் இவனுக்கு என்ன பங்கு கிடைத்தது. கேரி சாத்தாண்டியில் இருக்கிறான், யாரும் போக முடியாத இடத்துல காக்கா வந்து கொடுத்தது. சோர்ந்து போய் இருக்கிறான், ஓரே குறைவு மட்டும் போக வேண்டும், தேவதூதன் வந்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறான். ஒரு எலியாவுடைய வாழ்க்கையில் நடக்குமானால் அந்த எலியாவின் தேவனை நம்புகிற உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதா? நீங்க மனசுல பார்க்காதீங்க, காக்காவா பார்க்காதீங்க, அல்லது நீங்க தேவனை பாருங்க. கர்த்தர் மூணு பேரை வச்சிருக்கிறார், அவர் பண்டா சாலையில் வந்து யார் மூலமாக கொடுத்து அனுப்புவார். ஹலலுயா. அது நம்முடைய கண்ணில் யார் நோக்கி பார்க்கணும்? அவர் மேல் நம்பிக்கை. உன் வாழ்க்கையில் தேவைகள் பெரிதுதான், ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஏன் அவரை நோக்கி பார்க்க வேண்டுமாம்? தாவீது அனுபவத்தில் எழுதுகிறான், மூணாம் சங்கீதம் நாலாம் வசனம். மூணாம் சங்கீதம் நாலாம் வசனம்.
நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்,
நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்,
அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார்.
என்னாலதான ஒரு சாட்சி. அப்ப அவனுடைய தேவைகளுக்கு அவன் யாரையும் நம்பல. வனாந்திரத்தில் இருக்கிறான், பர்சில்லா கொண்டு வந்து கொடுக்கிறான். 84 வயது பர்சில்லா அவனுக்கு வந்து வனாந்திரத்தில் ஆகாரத்தை கொடுக்கிறான். இன்னொரு நேரத்தில் அபிகாயில் வந்து கொடுக்கிறார். இவன் முயற்சி செய்தான், நாபால இடத்திலிருந்து கிடைக்கவில்லை, ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்தான், அபிகாயில் இடத்திலிருந்து வருகிறது. அப்ப எனக்கு அறிமதி ஆனால் அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாச பர்வதத்திலிருந்தாங்க வருது. அவ்வளவு வேகம். அவன் ஒரு ராஜா, அரண்மனையில் எல்லாம் உண்டு, அந்நியரை கொள்ளையாடி கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொண்டு வரலாம். கட்டளையிட்டால் பிரஜைகள் அவனுக்கு வந்து காலடியில் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கான். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாச பர்வதத்திலிருந்து வருகிறது. அந்த பர்வதம் என்ன? அதே சங்கீதம் 2:6 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 2:6,
நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன்.
அபிஷேகம் பண்ணி, அந்த ராஜா யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டது யாரு? ஏசாயால் எழுதப்பட்டது போல இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆளுகை சிங்காசனம் சியோனில் இருக்கிறது. அந்த சியோன் தான் பர்வதம். அந்த பர்வதத்தை நோக்கி பாருங்க, அந்த சியோனை நோக்கி பாருங்க. சியோனில் இருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அதுதான் நம்முடைய வீடுகள் எழுதி போட்டிருக்கோம், கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதி. சியோன் என்பது அவருடைய ஸ்தலம், அவருடைய ஸ்டோர் ரூம், பண்டகசாலை அங்கதான் இருக்கிறது. அவருடைய தூதர்கள் காற்றுகளாக அங்கே இருக்கிறார்கள். நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் தூதனுக்கு கட்டளையிடுவார், போ அதை கொடுத்து விட்டு வா. அவன் ஒருவேளை மனிதனிடத்தில் கொடுத்து அனுப்பலாம், காகத்தில் கொடுத்து அனுப்பலாம், ஒருவேளை தூதனே வரலாம். எப்படி வேண்டுமானால் உனக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து வரும். அவருக்கு எதை பெற்றுக்கொண்டாலும் சரி, எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் சரி, கர்த்தரை நோக்கி பார்த்தேன், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் சொல்ல. நீங்க நல்ல சாட்சி சொல்லுவீங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி, இது எனக்கு கர்த்தர் தந்தா, அவர் எனக்கு இதை வாக்கி செய்தா, அப்படிதான் சொல்லணும். நம்முடைய சாட்சியில இது நான் முயற்சித்தேன், நான் உழைத்தேன், இது நான் பெற்றுக்கொண்டேன், இது நான் கட்டின வீடு. புல்ல அந்த நெபுகாத் நேச்சரா போல 7 காலம் பிறகு புல்லதான் மேயணும். கர்த்தர் எனக்கு தந்தா, ஒரு ட்ரெஸ் கர்த்தர் தந்தா, இந்த காரியம் எனக்கு கர்த்தர் தந்தா, இது கர்த்தரால் எனக்கு வாய்த்தது, நான் கர்த்தரையும் நோக்கி பார்த்தேன். ஆனால் அதுக்கு உதவி வந்து ஒரு மனிதன் தான் செய்திருப்பான். ஆனாலும் நீங்க கர்த்தர் தான் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவரையும் மேன்மைப்படுத்த. ஒரு இடத்துல ஒரு பொருளை பெற்றுக்கொள்கிறோம், வாயிலை அறிக்கை செய்கிறோம், தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் பிரதர் என்று சொல்லுகிறோம். அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னால் அவனுடைய இருதயத்தில் கிரியை செய்த உதவி கிடைக்க செய்தாரே, ஏசப்பாமக்கு நன்றி. ஒருவேளை அந்த நேரத்தில் வெளிப்படையை சொல்லக்கூடாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளம் சொல்லணும், ஆண்டவரே ஏசப்பா அந்த மனிதன் மூலமாய் கிடைக்க செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அந்த கொடுத்த மகனுக்கும் ஆசீர்வாதம், பெற்றுக்கொண்ட உங்களுக்கும் ஆசீர்வாதம். நீங்கள் கர்த்தரை பார்க்காம ஒரு காலத்தில் பெற்றுக்கொண்டால் அது அவனுக்கும் சாபம், உங்களுக்கும் சாபம், ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, நட்பு முறிந்து போகும். ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வரும். காரணம், உங்களுக்கான யாவத்தையும் அவர் செய்து முடித்து அங்க பேக் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்ப கூப்பிடுகிறாயோ அப்போ அதை அனுப்புவார். ஹல்லேலூயா. அவன் தாவீது எதையெல்லாம் நம்பினான்? சத்துருக்கள் இருந்தார்கள், தன் பலத்தை நம்பவில்லை, கர்த்தர் ரட்சிப்பார் என்று சொல்லி அவரை நம்பினான், ரட்சிக்கப்பட்டான். தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை வந்தது. அந்த நண்பனோ இவனோ ஒத்தாசி, யோனத்தானே தான் அவன் நண்பனாக வைத்திருந்தான், அவனும் செத்து போனான். அப்படிப்பட்ட தனிமை, அவன் வருவான் இவன் வருவான் நம்பவில்லை, கர்த்தரை நம்பினான். அவன் தைரியம் கொண்டான், அவன் ராஜாவாக இருந்தான், எல்லாவற்றையும் அவன் சவகரித்துக் கொள்ளவில்லை. அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், ஒத்தாசை பரத்திலிருந்து அவனுக்கு வந்தது. என்னென்ன ஒத்தாசை வந்தது என்பதை நாத்தான் திருப்புதர்சின் மூலமாய் தாவீதுக்கு சொன்ன பகுதியை ராஜாக்கள் புத்தகத்தில் வாசித்துக் கொள்ளுங்க. அவ்வளவு காரியம் பரத்திலிருந்து அவன் செய்யப்பட்டது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறார். அதே போல உனக்கும் தேவனிடத்தில் எல்லாம் செய்யப்பட்டாயிற்று. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடு.
செய்வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு பாசைவரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். மானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே நீயும் படைத்த எனக்கு ரங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு ரங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா.
எல்லாரும் எழுந்து நின்று படுவோமா? உங்க கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும்.
கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட போட்டா என்னை காக்கும் தேவன் முரங்கா. என் காலை தள்ளாடவோட்டா இஸ்ரவேலை காக்கும் அல்தேவன் ராத்தகல்லோரங்காரே. இஸ்ரவேலை காக்கும் அல்தேவன் ராத்தகல்லோரங்காரே. எனக்கு காத்தை வரும் பர்வ
எனக்கு பாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுத்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒப்பாசி வரும் பர்வதமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எந்த தேவைகளானாலும் சரி, கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு செய்தி இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம் இப்பொழுது நம்முடைய சிந்தனைகளிலே கர்த்தரை நிறைத்துக் கொள்வோம். எந்த சூழ்நிலையானாலும் மனுஷனிடத்திற்கு முன்பாக போய் நிற்காமல் முதலாவது கர்த்தரிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். சிறிய காரியம்தானே என்று உங்கள் சொந்த பலத்தை நம்பிவிடாதிருங்கள். சில மனுஷர்களை நம்பிவிடாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்திலும் எங்கள் வாழ்க்கையோடு எங்கள் ஆண்டவர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்கள் ஒருவர் தான் அப்பா ஒத்தாசி வரும் பர்வதம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்பா. தேவரே, இந்த நேரத்திலும் எங்கள் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களுக்கும் உங்களுடைய சமூகத்திலிருந்து ஒத்தாசி நீங்கள் அனுப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையின் குடும்பத்தையும் இப்படி கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்தவரைய குடும்பத்திலே ஒரு சிலருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் நீங்க ஒத்தாசை அனுப்பி சமாதானத்தை விளங்க பண்ணுகிறவர். தேவைகளோடு இருக்கிறவர்கள் உண்டு. அந்தவரே, நீங்க தேவைகளை பரத்திலிருந்து அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளை நிறைவாக்குகிற ஆண்டவராக இருக்கிறீங்க. என்ன விதமான பிரச்சனை போராட்டமானாலும் எங்கள் ஆண்டவர் ஒத்தாசை செய்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துவதற்காக செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வசனங்களை நாங்கள் கை கொள்ள எங்களை பலப்படுத்துங்க. அது நிமித்தம் எங்களை கடைசி வரைக்கும் நமக்கு என்று பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நான் உலமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன்.